மக்கள் குரல்
தூத்துக்குடி மாவட்டம் ஆவுரை கிரனூர் கணபதி. நமது குரலை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற ஊடகத்துறையினருக்கும் என்னுடைய வணக்கம். பெண்களின் சமத்துவ திட்டங்களை இந்த நாளில்தான் அரசாங்கம் 1920 ஆரம்பித்து ஏறத்தாழ 70 ஐநா சேவையால் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த பிரகடனத்தை நிறைவேற்றி இதுவரை சமூக திட்டங்களில் பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதை ஐநா சேவையால் அங்கீகாரம் பெறப்பட்டது. இந்த நாளிலே 1920 ஆரம்பித்து 1970 இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அதிலிருந்து பெண்களுக்கான அனைத்து பாதுகாப்பு சூழ்நிலைகளும் அபாயகட்டை தாண்டி நல்ல முறையிலே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பான சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. என்னாலே பாரதி சொன்னது போல் அடுப்படி ஊதும் பெண்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஏராளமான திட்டங்கள் எல்லாம் நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து பெண் கல்வி திட்டங்கள் ஏராளமான நலத்திட்டங்கள் எல்லாம் செய்து அரசாங்கம் ஏறத்தாழ அரசாங்கமும் ஐநா சபையும் தென்னாப்பிரிக்கா போன்ற ஏனைய நாடுகளில் பெண்களுக்கு சம உரிமை வாய்ப்பு மறுக்கப்பட்ட காலத்திலே அந்த சூழ்நிலையிலே சம உரிமை வழங்கப்பட்டது. அது ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டது 1970. அதற்கு பின்னர் வந்த அரசாங்கம் எல்லாம் பெண் உடலை பற்றியும் பெண் சமத்துவத்தை பற்றியுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டு இப்போது ஒரு காலகட்டத்திலே ஏரோபிளைனில் இருந்து கார் வரை ஆட்டோ வரை ஓட்ட அவர்கள் ஒரு வாய்ப்பை உருவாக்கியுள்ளார்கள். அந்த வாய்ப்புக்காக ஆண்களும் அந்த பெண் சம உரிமையை மதித்து அவர்களுக்கு விட்டுக் கூடிய ஒரு நல்ல திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னரே வரக்கூடிய அரசாங்கமும் நமது கூட்டணியில் உள்ள தமிழக அரசாங்கமும் நல்ல திட்டங்களை பெண்களுக்காக சுமார் 5% இடஒதுக்கீடு எல்லாம் பெண்களுக்காகவும் 30% பெண்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட காலத்திலே அதை செய்துள்ளார்கள். செய்து ஆண்களுக்கு நிகராக அவர்களும் எலெக்ஷனில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எம்எல்ஏ எம்பி போன்ற வாய்ப்புகளையும் உருவாக்கிவிட்டது. கேட்போம் சொல்கிறோம் பகுதியில் இன்று ஒரு கதை உண்டு. ஒரு பாட்டி அங்கிருந்து தெருவோரமாக வேகமாக வந்து கொண்டிருந்தார். அவர் ஏதோ ஒன்றை உத்து பார்த்துக் கொண்டு வந்து கொண்டிருந்ததை இன்னொருவர் ஒரு திருடன் ஒருவன் அதை உத்து நோக்கி கொண்டே இருந்தார். அப்போதுதான் தெரிந்தது அந்த திருடனுக்கு அது பல்லு என்று. அவர்கள் பார்த்துக் கொண்டே தெருவெளியிலே சென்று கொண்டிருந்தார். அந்த பாட்டியிடம் மெல்ல போய் இது என்னத்தை நீங்கள் உத்து நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவன் கேட்டான். அதற்கு அந்த பாட்டி சொன்னது, என்னுடைய பையனை நான் நல்ல முறையிலே செல்லமாக வளர்த்தேன். அந்த பையன் இப்போது வெளிநாட்டிலே இருக்கின்றான். அவன் அன்று ஒரு நாள் என்னை ஓங்கி அடித்து விட்டான். அதனால் அந்த பல்லு உழுந்து விட்டது. என் பையனை நான் செல்லமாக வைத்திருந்தேன். அதனால் என் பையன் என்னை ஓங்கி அடித்ததனால் அந்த பல் உழுந்ததனால் அவன் நினைவாக நான் வைத்துள்ளேன் என்று இந்த பெண்மணி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது சிலரிடம் நாங்கள் கேட்டோம், இந்த தாயை இந்த பையன் அழித்து விட்டான், அது அந்த பல்லை கூட தொலைக்காம யாவத்துக்காக வைத்து உள்ளார்கள், இது என்ன என்று கேட்ட போது அதில் ஒரு நிபுணர் சொன்னார், தாய் அன்புக்கு இணையான அன்புகள் எதுவுமே இல்லை. ஒரு பையன் ஏராளமான தவறு செய்தாலும் அந்த தாய் அவனை திருத்துவதற்காக ஏராளமான சிரமத்தை எதிர்நோக்கி அந்த பையனை திருத்துவதற்கு முழு பங்கும் எடுத்துள்ளார்கள். இன்று ஏறத்தாழ ஏராளமான குடும்பத்திலே பெண்மணிதான் வரவு செலவு மட்டுமே, வரவு செலவில் இருந்து அனைத்து காரியங்களையும் பார்த்து அந்த தாயுதவுக்கு இடையில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் அந்த பெண்மணி நல்ல முறையிலே சரிவர தீர்த்து ஒரு நல்ல குடும்ப பெண் அதற்கான அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி கதைகளில் அவர்கள் செய்து அந்த சாதனை புரிந்த ஏராளமான மகளிர் அதற்கான வேலைகளை நல்ல திறன்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த கதை இருக்கின்றது. ஏனென்றால் நான் எனது பையனை நல்ல முறையிலே வளர்த்தேன், அவன் என்னை அடித்து விட்டான், அவன் அடித்த காரணத்தினால் அந்த பல்லை நான் வைத்துள்ளேன் என்று சொல்லும் போது அந்த தாய் மனதுக்கு ஈடான விஷயம் யாராலும் செய்ய முடியாது. தாய் அன்புக்கு நிகரான இந்த உலகத்திலே தாய் இல்லாமல் பிற எந்த உயிருமே இந்த பூமியிலே வாழ முடியாது என்பதற்கு இது உதாரணமாக உள்ளது. அன்னை சரோஜா அவர்கள் சமூக பணியிலே எவ்வாறு ஈடுபட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்ததுதான். ஆனாலும் இருந்தாலும் என் குரலில் நான் ஒரு முறை அதை நான் சொல்லுகிறேன். கல்கத்தாவிலே 1920 அவர்கள் அங்கே வந்தார்கள். ஒரு மிஷினரியை துவக்கினார்கள். அந்த மிஷினரியை துவக்கி அதன் நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் பெருந்தொண்டை செய்து கொண்டிருந்தார்கள். அது அவர்களுக்கு திருப்தி அளிக்காத சூழ்நிலையில் ஏழை குடிசையிலே வாழக்கூடிய மக்களை சந்தித்து அந்த மக்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாப்பில் செயல்பட்டு அவர்களுக்காக ஏராளமானோரிடம் சென்று உதவி பெற்று அந்த மக்களை வாழ்வதற்காக அந்நிய நாட்டிலேயே இருந்து இங்க வந்து இந்த சமூக சேவையை அன்னை சரோஜா அவர்கள் நல்ல முறையை செய்தார்கள். செய்து அந்த மக்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அந்த மக்களினுடைய உணர்வை புரிந்து கொண்டு நல்ல முறையிலே செயல்பட்டு அவர்கள் உலகம் முழுவதும் சுமார் ஏறத்தாழ 40 நாடுகளில் அவர்கள் அந்த மிஷினரியை துவக்கினார்கள். துவக்கி அவர்கள் இன்று நம்மளை விட்டு மறைந்தாலும் அவர்கள் நினைவு நீங்காமல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவர்கள் இன்னும் என்னென்ன திட்டங்களை அவர்கள் விட்டு சென்ற பணிகளை ஏராளமானோர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் தான் தொழுநோயோடு மிகவும் சிரமப்பட்டு இருந்தாலும் இந்த தொழுநோய் மக்களுக்காக மிகவும் சிரமப்பட்டு அந்நாளிலே ஏராளமான நலத்திட்டங்களை செய்து வைத்தார்கள். இன்று எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் போட்டாவே ஆங்காங்கே நாம் போட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். அவர்கள் மக்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்த அன்னை சரோஜா அவர்கள் ஒரு நல்ல சமூக சிந்தனையாளரும் ஒரு சமூக தொகுப்பாளருமாக மக்களுக்கு நன்மைகளை செய்தார்கள். அவரால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை செய்தார்கள். மக்களோடு மக்களாக ஒண்டி பழகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள் எல்லாம் அவர் செய்து ஒரு அவர்களுக்கு 1980 வாழ்க்கை அவார்டு, அதாவது பாரத ரத்னா போன்ற விருதுகளும் அவருக்கு 1980 வழங்கப்பட்டது.
நம்ம குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலிருந்து ஹரி பேசுறேன். அதாவது மதுரை மகேஸ்வரி மேடம் பதிவு போட்டிருந்தாங்க, அதுக்கு நான் ஏற்கனவே கருத்து சொல்லியிருந்தேன், அது நான் திரும்பவும் சொல்றேன். பெண் சுதந்திரம் என்பது அவங்க சொல்லியிருந்தாங்க, பிடிச்சது செய்யறது எல்லாம் சுதந்திரம் இல்ல, பிடிக்காததை செய்யாம இருக்கிறதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுல பாதி கரெக்ட், பிடிக்காததை செய்யாம இருக்கிறதுதான் சுதந்திரம், அது கரெக்ட். ஆனா பிடிச்சது எல்லாமே அப்படின்றதுக்கு பதிலா பிடிச்சதுல எது நியாயமா இருக்கோ அந்த மற்றவர்களுக்கு தொந்தரவோ இல்ல ஒரு பேரு கெடுக்கிற மாதிரியோ இல்லாத அளவுக்கு அந்த சுதந்திரம் நியாயமான முறையில ஒருங்கிணைக்கப்பட்டால் அந்த சுதந்திரம் எதுவாக இருந்தாலும் நாம தாராளமா செய்யலாம். அதாவது நியாயமான முறையில, அதாவது ஏற்கனவே சொன்னதான் பேரு கெடுக்கிற மாதிரியோ தொந்தரவுக்கு உண்டான விஷயமோ இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே சுதந்திரம் நியாயத்தோடு ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய விஷயம். நன்றி, வணக்கம். இப்ப நான் சொல்ல போறது வந்து ஒரு புது தகவல், இது வந்து சென்னை மாநகர வாசிகளுக்கு மட்டும். அதாவது இப்போ டிசம்பர்ல வந்து ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டத்துல ஒன் டிக்கெட் மல்டி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போகுது. அதாவது ஒரே பயணச்சீட்டுல பல்துறை போக்குவரத்து, மெட்ரோ ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின், பேருந்து பயணம், மூணுமே ஒரே கார்டிலே ஒரே டிக்கெட்லயே நீங்க பண்ற மாதிரி டிசம்பர்ல ட்ரையல் சொல்லிருக்காங்க. அடுத்த ஜனவரியில இருந்து இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்கள், இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு மாற்றுத்திறனுக்கு உபயோகமா இருக்கும்? ஏன்னா பஸ் பாஸ்ன்றது பஸ்ஸுக்கும் லோக்கல் ட்ரெயினுக்கு மட்டும் தான் வச்சுக்க முடியும், ஆனா மெட்ரோ ட்ரெயின் வந்து நம்ம காசு கொடுத்துதான் போய் ஆகணும். அதே மாதிரி விசாரணை பண்றவங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின்ல வந்து 300 ரூபாய் கட்டிதான் ஆகணும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுனால நமக்கு என்ன மாதிரியான நிறைகள் இருக்கு, அதே சமயத்துல இதுல என்ன மாதிரியான குறைகள் வந்து களையப்படணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா இதுல பதிவிடுங்க. நம்ம குரல் நேயர்களுக்கு நன்றி.
தூத்துக்குடி மாவட்டம் ஆவுரை கீரனூர் கணவதி, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சி நமது குரல், எங்களோடு இணைந்தே இருங்கள். கேட்டோம் சொல்கிறோம் பகுதியில் இன்று ஒரு கதை உண்டு. வில்லியன் காட் என்று ஒருவர் இருந்தார். அவர் அமெரிக்காவின் நிதி ஆலோசகர் குழுவாக இருப்பார் இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு புகவண்டி நிலையத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை பார்த்து ஒருவர் இந்த லக்கேஜை தூக்கி வாருங்கள் என்று கேட்டார். உடனடியாக அவரும் மறுப்பு சொல்லாமல் தூக்கி வந்து கொண்டிருந்தார். அப்படி தூக்கி வரும்போது அந்த அவர் வீட்டுக்கு சென்று அந்த லக்கேஜை இறக்கி விட்டு வந்து பேசிக் கொண்டிருந்தார். அவரை பார்த்து ஒருவர் ஐயா நீங்களா இந்த இதை தூக்குனீர்கள் என்று சொன்னார். சொன்னவுடன் அவர் அந்த கூலியை வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டு அந்த மக்களுக்கான பணிகளை நல்ல முறையிலேயே செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருந்த போது அவருக்கு ஏராளமான நல காரியங்களில் அவர் ஈடுபட்டு அந்நாளிலே அமெரிக்காவின் பொருளாதார நூனரும் ஆராய்ச்சியாளருமாக அந்த வில்லிங் இருந்தார். அப்படி இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவருக்கான அனைத்து விஷயங்களும் நல்ல முறையிலே அரசாங்கத்திலே சொல்லி அப்போதைய ஜனாதிபதி பில் கிளிண்டன் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது அந்த அரசாங்கம். இதனிலேயே அவர் ஆலோசனை குழு தலைவராகவும் இருந்து கொண்டிருந்தார். அப்படி இருந்து கொண்டிருந்த காலத்திலே மக்களுக்கான பணிகளை அவர் நல்ல முறையிலே செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருந்த போது அவருக்காக ஒரு கட்டத்திலே ஒரு விசாரணை கமிஷன் நடந்தது. இப்படி விசாரணை கமிஷன் நடந்து கொண்டிருந்த போது அந்த விசாரணை கமிஷனிலே நான் தான் இந்த நாட்டினுடைய ஆலோசனை குழுவின் தலைவராக இருந்து அந்த பணிகளை எவ்வளே என்று நல்ல முறையிலே செய்து முடித்தார். செய்து முடித்து அவர் பணிகள் விரைந்து சென்றது. அவர் பணி சிறந்து நல்ல முறையில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து அந்நாளிலே தேசத்துக்காக உழைத்த அமெரிக்காவின் வில்லியம் காட் என்பதை அவர்கள் எல்லோரும் புரிந்து கொண்டிருந்தார். அனைத்து உதவிகளையும் செய்தார்கள் அரசு அதிகாரிகள் எல்லாம். அவர் நல்ல குணத்தை பாராட்டி மக்களுக்கான தொண்டுகளை அவர் மீண்டும் செய்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்திலே டெல்லிக்கு வரும்போது பேருந்தலைவர் காமராஜர் அந்நாளிலே ஆட்சி ஆண்டு கொண்டிருந்த போது அவரோடு பேசினாராம்.